சைவ சித்தாந்த கொள்கைப்படி முக்தியிலே சிவம் ஒன்றுதான் இருப்பது புலப்படும். உயிர் அந்த சிவத்தில் உள்ள அடங்கி வேறு தோன்றாமல் அடங்கி நின்று இன்புறுகிறது. தன்னை இழந்து அந்த இன்பத்திலே விளைத்துக் கொண்டிருக்கிறது. தன்னை மறந்து நான் என்ற உணர்வு அற்று யானாகிய என்னை விழுங்கிவிட்டது சிவம். சந்திர அனுபூதியை சொல்வது யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. அதுதான் ஆன்மாவை விழுங்கிய நிலை சிவம். எனவே இந்த சைவ சித்தாந்த பொருளை இங்கே திருஞான சுவாமிகள் நினைவூட்டுகிறார்கள். வேதாந்த பொருளை இங்கே கொள்ளக்கூடாது. பெரும்பெயர் கடவுள் என நேயம் ஒன்றே பெரும்பெயருக்கு பொருளாக கூறினார். நேயம் ஒன்றே இருப்பதாக, பிரம்மம் ஒன்றே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பெயர் கடவுள், அதை வைத்து வேதாந்த பொருளை நீங்கள் கொள்ளக்கூடாது. ஏனையவற்றை தன்னுள் அடக்கி நிற்பதின் யார் அடக்கி நிற்பது? அடக்கி நிற்பது யார்? சிவம். சிவம் அடக்கி நிற்பது. ஏனையவற்றைனா எவை? ரெண்டு பொருட்களை கேள்விப்படுத்தணும். நாதுருவையும் ஞானத்தையும் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு நேயம் மாத்திரம் விளங்கி நிற்கிறது முக்கிய நிலை. நேயம் ஒன்றுதான் புறப்படுகிறது, ஞாபகம் புறப்படவில்லை. அதனுடைய அறிவும் ஞானமும் புறப்படவில்லை. திருவாசகத்தில் வரும் இந்திரனக்கருளி இருள் கழிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பட நினைந்தேன். நீயால் சிறிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றார் ஆன்மா. சென்று சென்று அதாவது பாசத்திலிருந்து நீங்கி நீங்கி சென்று சென்று அணுவாய் அந்த முத்து அணு என்றால் புலப்படாத நிலை. புலப்படாத நிலை ஏனென்றால் நான் என்ற தற்போதம் போய்விட்டது. எனக்கு நான் என்ற நினைப்பு இருக்கிற வரைதான் ஆன்மா வேறாக புலப்படும். அந்த நான் என்ற தன்மையை நீங்கிய நிலையிலே சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து தன்னை இழந்து இழந்து ஒன்றாம் சிவத்தோடு ஒன்றாகின்ற நிலையில ஒன்றாம் திருப்பெரு துறையுரை சிவபெருமானே. பிறகு அன்றி ஒன்று இல்லை, ஒன்று ஒன்றும் நீ அல்ல, ஒன்றும் நீ அல்ல, அன்றி ஒன்று இல்லை. யார் உனை? திருவாசகத்தில் இதைத்தான் உயிர்நிலை பாட்டு என்பார். திருவாசகத்தில் இந்த பாட்டு தான் உயிர்நிலை பாட்டு என்பார். சைவ சித்தாந்தத்தினுடைய முடிநிலையை உணர்த்துகிற பாட்டு. எனவே ஏனையவற்றை தன்னுள் அடக்கி நிற்கிறேன். தலைமை பற்றி என்று உணர்க. ஏனையவற்றை தன்னுள் அடக்கி நிற்கின்ற தலைமை பொருள் சிவம். எனவே அதை ஒன்றையே பெரும்பெயருக்கு பொருளாக பெரும்பெயர் கடவுள் என்று சொல்லியிருக்கிறார். மற்ற ஏனையவை அந்த கடவுள் இடத்திலே அடங்கியிருக்கின்றன. எனவே மூன்று பொருளும் உள்ளன என்பதுதான் மகாபாக்கியத்தினுடைய பொருள் உட்பொருள் என்று சிமியான சாமிக்கு விளக்கியிருக்கிறார். பெரும் பெயர் கடவுள் அழகான விளக்கம். பிறகு அடுத்து படுத்து பாருங்க, பெரும் பெயர் எனினும் மகா வாக்கியம் எனினும் ஒரு வார்த்தை எனினும் சொட்டும் எல்லாம் ஒரே பொருள் தான். பெரும் பெயர் என்றாலும் மகா வாக்கியம் என்றாலும் ஒரு வார்த்தை என்றாலும் ஒரே பொருள் தான். சரி, அடுத்து சொல்லுகிறார், பெரும் பெயர் பொருளே அஞ்செழுத்திற்கும் ஆலையும். பெரும் பெயர் மகா வாக்கியத்தின் பொருள் தான் எங்கே இருக்கிறது? நம்முடைய திரு ஐந்து எழுத்துக்கு அதே பொருள் தான். மகா வாக்கியமும் திரு ஐந்து எழுத்தும் ஒன்றுதான், வேறுபாடு. மகா வாக்கியம் என்ன பொருளை சொல்லுகிறது? மகா வாக்கியம் என்ன பொருளை சொல்லுகிறது? உயிர் பிரம்மமாக, உயிர் பிரம்மமாக. நமது ஐந்து எழுத்து என்ன பொருளை சொல்லுகிறது? அதே பொருள் தானே. சிவாய நம நீங்கினால் அந்த அகாரமாகிய உயிர் வகாரமாகிய திருவருளின் துணையினால் அந்த 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 மூன்று எழுத்து அந்த உடலிலே உயிரானது திருவருளோடு ஒன்றுபடுகிறது. உடலில் சிவத்தோடு ஒன்றுபடுவதற்கு முன்னால திருவருளோடு ஒன்றுபட, எப்படி கண்ணானது சூரியனை காண வேண்டுமானால் அந்த சூரியனுடைய ஒளியோடு நம்முடைய கண் உடலிலே பொருந்தது, கண் அந்த ஒளியோடு ஒற்றுமைப்படவும். அப்படி ஒன்றுபட்டால் அந்த சூரிய ஒளி அந்த கண்ணுக்கு தனது தலைவனாகிய சூரியனை பார்க்கும். அதுபோல அந்த சிவத்தினுடைய பேரறிவாகிய அந்த திருவருள் அது எங்கும் நிறைந்திருக்கிறது, ஆன்மாவிலேயும் இருக்கிறது. அதுதான் இந்த திரோதான சக்தியாக இருந்து இந்த ஆன்மாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த இறைவனுடைய திருவருளை ஆன்மா முதலிலே உணர்ந்து பற்றது. ஆன்மாவினுடைய அறிவு அந்த அறிவை, ரெண்டு அறிவு தான், இறைவனுடைய அறிவை ஆன்மாவினுடைய அறிவு முதலிலே உணர வேண்டும். ஆக ஆன்மா தன்னிடத்திலேயே இருக்கிற, தன்னிடத்திலேயே இருக்கிற அந்த பேரறிவாகிய திருவருளை உணர மாட்டாமல் இருக்கிறது. இற்றை வரை எங்கும் ஏதும் பழக்கம் இல்லையே திருவருளுடன், இற்றை வரை எங்கும் ஏதும் பழக்கமில்லா வெற்றுயிருக்கு வீடும் இல்லை. திருவருள் பயன் ஒவ்வொரு பாட்டும் என்ன அருமை, அனுபவித்து படிக்க வேண்டும். எனவே அநாதிகாலம் தொட்டு அந்த திருவருளோடு கூடியிருந்தும் பழக்கம் இல்லாமல் இருக்கின்ற அதற்கு காரணம் இந்த தடைதான், அஞ்ஞானமாகிய தடை. ஆணவ மலத்தினாலே உண்டாகிற அந்த மல தடை, அந்த மல பரிபாகம் ஏற்பட்டு சிறிது சிறிதாக அந்த திருவருளை ஆன்மா உணரும். அதாவது உலக பற்றிலிருந்து, உடல் பற்றிலிருந்து இந்த ஆன்மா நீங்க நீங்க பற்று நீங்க நீங்க திருவருள் புலப்படும். ஆன்மா பற்றிலே அழுத்தி இருக்கிற வரை திருவருள் புலப்படும், தன்னை காட்டவே காட்டாது. உலக பற்றிலிருந்து நாம் விடுபட்டால் திருவருள் புலப்படும். அப்படி திருவருளை பெற்றும் நான் இறந்து விட்டேனே என்று மனித வாழ்க்கை கவலைப்படுகிறேன். எனக்கு கிடைக்கும் நான்
அனுபவித்து விட்டேன்.
மறுத்தனல் யான், மறுத்தனல் யான் உன்னரு அறியாமல் என் மணியே. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையே என் மணியே. வெறுத்தனை நீ விட்டிலையும் கண்டார் வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டுகொள் உத்தர கோஷம் கரத்தை பொறுப்பதன்றே கையோ திரு நாய்கருதம் பொய்வினை. மலங்கினே கண்ணீர் நீரை மாற்றி பெருமான் வந்து இவருடைய கண்ணீர் கலக்கத்தை உடைந்தார். கலங்கி மலங்கினே கண்ணீர் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துறை இளைஞனேன் இளைஞனேன் நீங்கினேன். பெருமானுடைய திருவரை விட்டு நான் நீங்கினேனே. மலங்கினேன் கண்ணீர் நீரை மாற்றி மலம் பெடுத்த பெருந்துறை இளைஞனேன் வினை கேடனே. இனிமே விளைவது அறிவியல் விளங்குகின்றன சேவடிகள் வயலும் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினே கலங்காமலே வந்து காட்டினாய் கழு கொள்கிறேன். இப்படி திருவாசகத்துல பல இடங்களில அந்த திருவருளை பிரிந்து வருந்துகிற ஏக்கத்தை எல்லாம் எத்தனை பார்த்து கடலே அணைய ஆனந்தம், கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ணும் அடியாரெல்லாம் உன்னுடைய அருளானந்தத்தை பருகுகிறார்கள். நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்து உண்ண இடலை குறித்தி ஏதற்கு இங்கு இருத்தல் அழகோ அதி நானே உடையாய் நீயே அறுவது என்று உணர்த்தாது இருந்தே உணர்த்தாது ஒழிந்தே கழிந்தொழி. என்ன சொல்கிறார் உடையாய் நீயே அருள். நான் உங்களிடம் முறையிட வேண்டியதில்லையே. நீயே உணர்ந்து எனக்கு அருள் செய்வாய் என்ற நம்பிக்கையோடு இருந்து விட்டேன். என்னுடைய குறையை சொல்லாம உடையாய் நீயே அருள் என்று உணர்த்தாது ஒழிந்தே கழிந்தொழிந்து உடலார் அருளார் இருள் நீங்க தோழி நீத்தான் துணியார் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே அந்த திருவருளை முதலிலே பெற வேண்டும். பெற வேண்டும் என்றால் உணர வேண்டும். ஆனால் அப்படி பெற்றாலும் கூட அந்த திருவருளிலே உரைத்து நிற்க முடியாதபடி எத்தனையோ கடைகள் இடைஞ்சது. இந்த உலக பற்று நீங்கினாலும் கூட அந்த வாசனை உலக வாசனை மீண்டும் மீண்டும் வந்து தாக்கும். அதுக்கெல்லாம் தப்பித்து அந்த மயக்கத்தில் எத்தனையோ இடையூறுகளை சொல்லுகிறார் இல்லையா. எத்தனையோ துன்பம் இதிலிருந்து இடையூறுகளிலிருந்து பிழைப்பேன் என்கிறார். அவ்வளவு இடையூறுகள் ஞான நெறியில அப்படி அந்த திருவருளை முதலிலே பற்றினால்தான் அதன் வழியாகத்தான் நாம் சிவத்தை உணர முடியும். எதற்காக சொல்ல வந்தேன் எந்த இடத்துல அந்த சிவாயே என்பதில் அகாரமாகிய ஆன்மா வகாரமாகிய திருவருளை உணர்ந்து அதனோடு ஒன்றுபடுகிற போது திருவருளோடு ஒன்றுபட்டல் என்றால் என்ன தன் செயலற்று படுத்திருக்கிறீங்களவா தான் பணி நீக்கல் தான் பணி முதல்ல அதுக்கு முன்ன நிலை என்ன அது யாருக்கு தெரியும். பாசம் அது அகல ஞானம் பற்றல் அதான் முதலாவது. பாசம் அது அகல ஞானம் பற்றல் ஞானம்னா இங்கே திருவருள் இறைவனுடைய ஞானமாகிய திருவருளை முதலிலே பற்றது. பாசம் அது அகல ஞானம் பற்றல் அப்படி திருவருளை பற்றினால் இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற யான் எனது என்ற அந்த நினைப்பு மனைப்பு எல்லாம் போய் எல்லாம் திருவருள் செய்வன் என்று தன்னை மறக்கிற தற்போலம் கெடுகிற நிலை அதைத்தான் தான் பணி நீக்கிறது. தன்னுடைய செயலாக எதையும் கருதாமல் எச்செயலை செய்தாலும் இது திருவருள், இது அவசியம் என்ற உணர்வு வர வேண்டும். சும்மா வாயளவுல எல்லாம் அவன் செயல் என்று கருதி பயனில்லை. அதுதான் தான் பணி நீடித்தல், தன் செயலன எதையும் கொள்ளாமல் அப்படி தான் பணி நீத்தல். அது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலைதான் எனது நேயத்து அழுங்கள். நேயத்து அழுங்கள், நேயம்னு பொருள் பார்த்துக்கணும் இல்லையா. சிவம் அறியப்படுகிற பொருளாகிய சிவத்திலே அந்த ஆன்மா அழுங்க. எனவே அகாரமானது அகாரத்தோடு ஒன்றுபட்டு தன்னை இழந்து, அதாவது அகாரம் போய்விட்டது. சிவாய என்பதையா போய்விடுகிறது, போய்விடுகிறது நல்ல பொருள், அருளோடு ஒன்றிவிட்டது. இப்ப சிவா என்றுதான் இருக்கு. பிறகு அந்த திருவருளையும் மறந்து அந்த திருவருளானது இந்த ஆன்மாவை சிவத்திலே சேர்த்து பட்டியலினர் சொல்லுவார் நயமாக தாயுடன் சென்று, தாயுடன் சென்று அருளோடு கூடி சென்று தாதையை கூடி சிவத்தை கூடி தாயை மறந்து ஏயும் அதே வீட்டை என்றான் கட்சி ஏகம்பனி. எனவே தாய்தான் தந்தையோடு சேர்க்கின்றாள், பிறகு அந்த தாயையும் மறந்து தந்தையோடு இருந்து இன்புறுவதுதான் முக்கியம் இல்லை என்ற அதுதான் அங்கே திரு ஐந்தெழுத்திலே சொல்லப்பட்டது. எனவே ஐந்து எழுத்து, மூன்று எழுத்தாகி, இரண்டு எழுத்தாகி, கடைசியில ஈ என்ற ஓர் எழுத்தார். அதான் முடிந்த நிலையில் அப்படி இந்த ஆன்மா படிப்படியாக தன்னை கரைத்துக் கொண்டு இவற்றோடு ஒன்றுபட வேண்டும். எனவே மகா வாக்கியத்தில் பொருள்தான் திரு ஐந்து எழுத்து என்று சொல்லுகிறார். நேரத்தில் தங்க இல்ல அதுவரைக்கும் பெரும்பெயரோடு அஞ்செழுத்திலை வேற்றுமை இன்மை உணர்ந்த உணர்ந்தாயிற்று. அடுத்து இந்திய பெரும்பெயர் அதற்கு விளக்கம். பெரும்பெயர் என்று சொல்லாமல், மகா வாக்கியம் என்று மட்டும் சொல்லாமல் இந்திய என்ற ஒரு அடைமொழியை கொடுக்கிறாரே, அதற்கு என்ன பொருள்? இந்திய என்றால் அந்த சொல்லுக்கு ஈட்டம் என்ன அர்த்தம்? தமிழ் ஈன்றுதல், ஈட்டம், அது ஈட்டுதல். ஈட்டுதல் வர ஈந்துதல் வர, ஈந்துதல்னா கூடுதல், நெருங்கி கூடுதல், நெருக்கமா கூட்டமா இருக்குல்ல, கூட்டத்துக்கு பல ஈட்டமும் சொல்லணும். ஈட்டம் என்றாலும் கூட்டம் என்றாலும் ஒரு கூடுதல். மக்கள் ஈட்டம் திரிகாப்தான் அவருடைய நடையில மக்கள் ஈட்டம். எனவே இந்திய பெரும்பெயர் என்றால் இரண்ட பெரும்பெயர் மகா வகை. என்ன திரண்ட? இரண்டா என்றால் என்ன இலக்கம்? எல்லா நூற்பொருள்களும் தன்னிடத்திலே திரண்டு கூடி அமைந்திருக்கிறது. மகா வகைத்தல் எல்லா நூல்களுடைய பொருளும் அடங்கியிருக்கு. எல்லா நூல் பொருளையும் தன்னிடத்திலே திரட்டி வைத்திருக்கின்றன மகா வாக்கியம் என்ற பெரும்பெயர். அதனாலே இந்திய பெரும்பெயரா என்ன விளக்கம் பாருங்க. ஒரு சாதாரண சொல்லுக்கு அப்படி விளக்கம் வரும். அதான் ஞான நூல். இந்திய பெரும்பெயர் என்ன பார்க்க, எல்லா நூற்பொருளும் திரண்டு கூடிய பெரும்பெயர் என்க. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சான்றும் தருகிறார். திருவூர் பள்ளியிலிருந்து தான் கட்ட, திருவூர் பள்ளியிலிருந்து தான் கட்ட அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தில் பொருள் தெரிய புகி. அருள் நூல் எது? ஆகமம். அருள் நூல் என்றால் ஆகமம். அருள் நூலும் ஆகமங்களும் ஆரணம் வேதம். ஆரணம் வேதம், வேதமும் ஆகமங்கள். வேதம் அறநூல், அறநூல் ஆகமங்கள் அருள் நூல், ஆகமங்கள் அருள் நூல். இது அறநூல் வேதம். வேதம் யாருக்கு உரியது? அறநூல் ஒழுக்கத்தை உணர்த்துகிற அந்த நூல் மக்களுக்கு உரியது, பொதுமக்களுக்கு உரியது வேதம். ஆனால் அருள் நூல் யாருக்கு உரியது? எல்லாருக்கும் உரியதா? சக்தி நிபாலருக்கு உரியது அருள் நூல். சக்தி நிபாலர் யாரு? சக்தி நிபாலர்னா பக்குவம் உடையவர். இவரை போன்ற பக்குவம் உடையவர்களுக்கு உரியது அருள் ஆகமம். எனவே ஞான வேட்கை உடையவர்களுக்கு ஆகமம். எனவே ஆகமங்கள் நமக்கு சிறப்பு நூல், வேதங்கள் பொது என்று வைத்திருக்கும். வேதம் பொது, ஆகமம் சிறப்பு நூல். ஆகவே அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் இவை இரண்டும் அல்லாத மற்ற நூல்களும் ஆக எல்லா நூல்களும் சொல்லிவிட்டார். அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல். இவையெல்லாம் திரு ஐந்தெழுத்தினுடைய பொருளை கூறுகிற நூல்கள் தான். எல்லா நூலுக்கும் எல்லா நூல்களும் சொல்லுவது திரு ஐந்தெழுத்தினுடைய பொருள். அதாவது பதி, பத்து, பாசம், இந்த மூன்றுக்குள்ளே அடங்காத நூல் என்ன இருக்கு? பெரும்பாலும் பாச நூல்கள் அல்லது பத்து நூல்கள், பதி நூல். எனவே எல்லா பொருளும் இதன்பால் உலகம். எல்லா நூல் பொருளும் இதை எல்லா இதன்பால் உலகம் திருக்குறள் சொல்லுவாங்க. நம்முடைய திருவங்களுக்கு அது பொருள் என்று அந்த திருவள்ளுவர் பயன்படுத்தி பார்த்து அந்த அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் அஞ்சு பொருள் நூல் பெரிய புத்தி என்பதனாலும் உணர்க. அடுத்து கண் இருள். அப்படி ஒவ்வொரு தொகராக எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த எனக்கு பாருங்க, கண் இருள் ஏற்கனவே எப்படி இருக்கிறேன் அல்ல, என்ன பொருள் கண் இருள் என்றார்? கருதி, கருதி உணரப்படுகிற கருத்தினால் உணரப்படுகிற அகையிருள். கண்ணுகள் கருதுகள் என்று சொல்லியிருக்கிறேன். கண்ணீர் அதுக்கு என்ன நினைத்தேன், என்ன இலக்கணம் சொன்ன? வினைத்தொகை என்று சொல்லியிருக்கிறேன். வினைத்தொகை அப்படி பார்த்தால் கண்ணீருள் அவரை சொல்லியிருக்கார். வினைத்தொகை கண்ணீருள் வினைத்தொகை. புறையுள் போல புலனாகாது. எது அகையுருளாகி ஆணவம் அல்ல, புறையுள் போல புலனாகாது. அதாவது காட்சி அளவுக்கு புறையுள் புலப்படும், காட்சி அளவிற்கு குறை இருள் புலப்படும். ஆனால் ஆனது மலமாக இருள் காட்சி அளவிற்கு புலப்படாது. எனவே கருதல் அளவிற்கு தான் அது புலப்படும் என்கிற குறையுள் போல புலமாகாது. கருதல் அளவையால் அறியப்படுவது, கருதல் அளவையால் அறியப்படுவது என வேற்றுமை கூறுவார். எந்த ரெண்டு கடையில வேற்றுமை? வேற்றுமை கூறுவார்கள் எனக்கு இடையில புறையுள் அகையுள் என்ற இரண்டுக்கும் இடையிலே உள்ள வேற்றுமையை காட்டுவதற்காக கண்ணீருள் என்ற அடைமொழியை கொடுத்திருக்கிறார். கருதல் அளவையான அறியப்படுவதென வேற்றுமை கூறுவார் கண்ணீருள் என்றார். திருவிழ்பதிவர் சூப்பராசத்தில் சொல்லுவார் ஆணவத்தை பற்றி. இந்த ஆணவம் திருவருப்பள்ளியிலே படித்திருக்கீர்களே, இரு பொருளும் காட்டாது உருவம் காட்டாது, ஒரு பொருளும் காட்டாது, ஒரு பொருளும் காட்டாது. ஆக ஆணவமெல்லாம் தன்னை திரிலும் கூட தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்ளவே கொள்ளாது, காட்டாது. அது எப்போது ஆன்மாவுக்கு தெரியுமா? சிவப்பிரகாசத்திலே சொல்லுகிறார், உன்னறிய திருவருளை ஒழிய மலம் உலகென்று உணர்வறிதான். திருவருள் தோன்றி உணர்த்துகிற போதுதான் ஆன்மாவுக்கு அந்த ஆணவ மலத்தினுடைய இருப்பு புலப்படும். ஆக திருவருள் தான் குருவாக தோன்றி உண்மையை உணர்த்துகிற போது இந்த ஆன்மா அந்த தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற ஆணவ மலத்தினுடைய இயல்பை உணர்வு அதுவரை புலப்படாது. இன்னறிய திருவருளை ஒழிய மலம் உலகென்று உணர்வதைதான் அதன் உண்மை தெரிவதுதான் உணர்ச்சி என்று அடித்துச் சொல்லியிருக்கிறார். எனவே அவ்வளவு பொருளாதாரத்து ஆணவ மலம். எனவே இது கண்ணீருள். இப்படி அந்த காலத்துல ஒவ்வொரு சொல்லாக எடுத்து அனுபவித்திருக்கிறார்கள் மயத்தை கண்டு. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்கு? நமக்கு நேரம் கிடையாது. அதுக்கால மாற்றம் சரி. அடுத்து அடுத்த சொல்ல என்ன? குரம்பை என்ற சொல்லை எடுத்துக் கொள்ளுகிறார். குரம்பை, குரம்பையின் ஒரு இலக்கணத்தை விட மாட்டாரே. குரம்பையின் அந்த இன்னை எடுத்து, அது என்ன இன், என்ன உருவு? ஐந்தாம் எட்டுமை உருவு. அப்படியான என்ன பொருளிலே வந்தது? அதே சொல்லி இருக்கிறார், ஏழு பொருளிலே வந்து ஐந்தாம் உருவு, ஏழு பொருளிலே வந்து ஐந்தாம் உருவு. எனவே எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? அருந்துயர் குரம்பை என்றால் இந்த துயரத்துக்கெல்லாம் இடமாக இருக்கிற குடிசை போன்ற இந்த உடம்பை ஏதுவாக கொண்டு ஏதுவாக வைத்து ஆன்மாவை நாடவேன். அருந்துயர் குரம்பை எத்தனை சொல்லியிருக்கிறேன். அத மணிவாசகர் சொல்லுகிறார், இணை துணை ஏனும் குறை, இணை துணை ஏனும் குறை, இட துயர் ஆக்கையின் பின் வலையேங்கிற